ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. தலைப்பு சிவஞான போதம் நேர்முக பயிற்சி. 5 சூத்திரம். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
பயன்படுத்தணும், அப்பதான் அது தன்னுடைய வேலையை செய்யும். தானா தன்னுடைய வேலையை அது செய்யாது. கண்ணா ஆன்மா செலுத்தணும், அப்பதான் அது உருவத்தை நோக்கி அது வந்து செல்லும். ஓசையை நோக்கி காதை வந்து ஆன்மா தான் செலுத்தணும். தானா ஓசையை கேளுனா அது கேட்காது. ஆன்மா செலுத்தினாதான் அது பொறிகள் தத்தம் வேலைகளை செய்யும். ஆன்மா செலுத்தினாதான் பொறிகள் தத்தம் வேலையை செய்யும். ஏன்னா அவை ஜடம், அவை செலுத்தினாதான் செய்யும். ஆனா ஆன்மா சித்து பொருள். ஆன்மா பொறிகளைப் போல ஜடம் அல்ல, ஆன்மா சித்து பொருள். ஜடத்தை வந்து சித்து பொருளாகி ஆன்மா செலுத்த வேண்டிதான். ஆன்மாவையும் முதல்வன் செலுத்தலாம் சொல்றீங்களே, சித்து பொருளை ஏன் இன்னொருத்த செலுத்தணும்? அதெல்லாம் இல்லையா, ஆன்மா சித்து பொருளா இருந்தாலும் முதல்வன் செலுத்தினாதையா ஆன்மா இயங்கும் அப்படின்னு சொன்னா, அப்ப அந்த முதல்வன் சித்து பொருள் தானே. சித்து பொருளாகி ஆன்மாவை செலுத்துவதற்கு சிவபெருமான் ஆகிய சித்து பொருள் வேணும்னா, அப்ப சிவபெருமான சித்து பொருள், அவனை இன்னொரு சித்து பொருள் ஒருத்தர் செலுத்துவானா? அந்த அந்த சித்து பொருளை வேற ஒரு சித்து பொருள் செலுத்துவோம் சொல்லிட்டு இப்படி முடிவில்லாமல் போய்கொண்டே இருக்கும். வரம்பின்றி ஓடுதல் அது அது ஒரு குற்றம் இல்லையா? ஒரு கருத்திலே என்னென்ன குற்றங்கள் எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த இருக்கக்கூடாதுன்னு சொன்ன குற்றங்கள்ல ஒன்று வரம்பின்றி ஓடுதல். அந்த குற்றம் இங்க எப்படி வருது அப்படின்னா, சித்தாந்த செய்வர்களாகி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள், ஆன்மா சித்து பொருளாக இருந்தாலும் அது தானாகவே பொறிகளை செலுத்தி அறியாது, அங்கு முதல்வனின் உபகாரம் வேண்டப்படும். முதல்வன் ஆன்மாவை செலுத்தணும் இல்லையா, அப்பதான் ஆன்மா பொறியை செலுத்த முடியும். முதல்வன் ஆன்மாவை செலுத்தி பொறிகளோடு சேர்த்து இந்த ஆன்மாவுக்கு பொறிகள் வாயிலாக முதல்வன் தான் உணர்த்துறாங்க, அப்பதான் ஆன்மா முதல்வனுக்கு தலைமை வரும்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. ஆனா அவன் விகாரமடைய நேரிடும். அது மட்டுமல்ல, வரம்பின்றி ஓடுதல்கள் குற்றங்கள் வந்துடும். என்ன அப்படின்னா, பொறிகளை ஆன்மா செலுத்த வேண்டிதான். பொறிகள் ஜடம், அது செலுத்திதான் செலுத்தப்பட்டாதான் அறியும். ஆனா ஆன்மா சித்து பொருளா இருக்கு, சித்து பொருளா இருந்தாலும் பரவாயில்லையா, அந்த ஆன்மாவை சிவபெருமான் தான் செலுத்துறாங்கிறீங்க. அப்ப சித்து பொருளாகிய ஆன்மா சிவபெருமானுங்க சித்து பொருளாக செலுத்தப்பட்டுதான் அறியும்னா, அப்ப சிவபெருமான சித்து தானே, அப்ப அந்த சித்த செலுத்ததுக்கு இன்னொரு சித்து வேண்டுமே. ஆனா அந்த சித்தை சொல்றதுக்கு அதுக்கு மேல இன்னொரு சித்து பொருள் வேண்டும். இப்படி வரம்பின்றி ஓடும். நாங்க சொன்னபடி வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த வரம்பின்றி ஓடுதுங்கிற பக்கம் வராது. பொறிகள் தான் ஜடம், அத ஒரு சித்து பொருள் ஆன்மா செலுத்த வேண்டிதான். ஆன்மா சித்து பொருள், ஆனா ஆன்மா வந்து சித்து பொருள், அதை இன்னொரு சித்து பொருள் சிவங்கிற சித்து பொருள் வந்து செலுத்த வேண்டாம். அதோட அப்படி நிறுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வரம்பின்றி ஓடுதுங்கிற பக்கம் வராது. அப்படி இல்லாம நீங்க வந்து பொறிகளை ஆன்மா செலுத்தும், அதே மாதிரி ஆன்மா சித்து பொருளா இருந்தாலும் அது சிவன் செலுத்தி தான் அறியும்னு சொன்னீங்கன்னா, இந்த வரம்பின்றி ஓடுதல்ங்கிற குற்றம் வந்துவிடும். இந்த வரம்பின்றி ஓடுதல் தமிழ்ல சொல்றவங்க இதை வடமொழியில் அனவத்தை அனவத்தை என்று சொல்வார்கள். அனவத்தை என்று வடமொழியில் சொல்வதை தமிழிலே வரம்பின்றி ஓடுதல் என்று சிவஞான சுவாமிகள் மொழிபெயர்த்துக் கொள்கின்றார். அனவத்தை வந்து தன்னகரம் போட்டுக்கணும். நம்ம நன்மை அதுக்கு போடுவோம், நன்மைங்க சொல்ல முதல்ல நான் இருக்கு பாருங்க, அந்த அனவத்தை வரம்பின்றி ஓடுதல். இப்படி சொல்லிட்டாங்களே, இவர்களுக்கு என்ன பதில் சொல்வது? நாம மேற்கோள் சொன்னோம், இதுவும் தமது முதலாலே உணரும் என்றதுன்னு சொன்னோம். ஆன்மாவும் தமது முதலாகிய சிவபெருமானாலே உணரும், அவன் உணர்த்தி தான் உணரும்னு சொல்றோம். அப்படி சொன்னால் வரம்பின்றி ஓடுதல் குற்றம் வரும். சிவபெருமானுக்கு இன்னொருத்தர் உணர்த்தணும், அவருக்கு இன்னொருத்தர் உணர்த்தணும் அப்படின்னு வரும். இதுக்கு என்ன பதில் சொன்னோம்? அதுதான் 7 அழகான சொன்னார். ஐயா இங்க வரம்பின்றி ஓடுதல் குற்றம் வராதுன்னு என்ன அப்படின்னா, இனி இதுவும் தமது முதலாளி உணரும் என்றது என்பது மேற்கோள். இவ் ஆன்மா தன்னால் உணரும் இந்திரியங்களைப் போல தானும் தன்னை உணராது நிற்கலாம் என்பது 7. அதுதானே 7 சரியா சொல்றனா, வேற அதிகமாக சொல்ல 7 சொல்றனா, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இவ் ஆன்மா தன்னால் உணரும் இந்திரியங்களைப் போல தன்னை உணராது நிற்கலான் இனி இதுவும் தமது முதலாலே உணரும் என்பது. இந்த ஏது இருக்க, இந்த ஏது நம்ம உறுதியாக மனத்தில் நினைத்து விட்டோம் என்றால் அப்புறம் நமக்கு வினையே இல்லை, நிச்சயமா வினையே இல்லை. இத நினைக்க முடியாமல் நெகிழ விட்டு விடுவதுதான், நழுவ விட்டு விடுவதால்தான் வினைகள் ஏறுகின்றன. ரொம்ப உயிர்நாடியான ஏது மேற்கோளும், அந்த மேற்கோளை சாதிக்கத்தான் இந்த ஏது. அந்த மேற்கோளும் ஏதும் அவ்வளவு உயிர்நாடியானவை. இந்த இரண்டாவது இரண்டு, இவ் ஆன்மா தன்னார் உணரும் இந்திரியங்களைப் போல தானும் தன்னை உணராது நிற்கலாம். இதை அழகா விரிச்சு இப்படி செறிவா சொன்னா நாம மெய்கண்டாருடைய அருளை நேரடியாக பெற்றிருக்கிறோம், நமக்கு அதை உணருது, மற்றவர்கள்லாம் உணருமேனு பரந்தரணையோட நம்ம அருளந்துச்சுவோம். இதுக்கு ஒரு முழு பாட்டே பாடினார் இந்த ஏதுவுக்கு. அறிந்திடும் ஆன்மா ஒன்றை ஒன்றினால் அறிதலானும், அறிந்தவை மறத்தலானும், அறிவிக்க அறிதலானும், அறிந்திடும் தன்னையும்தான் அறியாமையானும், தானே அறிந்திடும் அறிவனன்றான், அறிவிக்க அறிவனன்றே என்று பாடினார். இந்த ஏதுவினுடைய விளக்கம் தான் அந்த பாட்டு. அது இருக்கட்டும், ஒரு தகவலுக்கு அதை சொன்னேன். அந்த பாடலை தாங்கள் ஓய்வாக இருக்கும்போது சித்தியாரை எடுத்து பார்த்து கொள்ள. இந்த ஏதுவுக்கு என்ன பொருள்? நாம இங்க பயிர கொடுக்கப்பட்டது சுவையான போதும் தானே. இந்த ஏதுவுக்கு என்ன பொருள்? இவ் ஆன்மா தன்னாலே உணரும் இந்திரியங்களை போல தான் தன்னை உணராது நிற்கிறான். ஐயா நீ வரம்பின்றி ஓடுதலுங்க குற்றம் எங்க சித்தாந்த சைவத்துக்கு வந்துட்டதுன்னு சொன்னீங்க. நீங்க ஈஸ்வர இதாவது சொல்றீங்க. என்னன்னா பொறிகள் ஜடம், அவற்ற ஆன்மா செலுத்தி செலுத்த வேண்டிதான். ஆனா சித்தப்பொருளாக ஆன்மா இருக்கும்போது, சித்தப்பொருளாக இருந்தாலும் இந்த ஆன்மாவும் சிவனால் செலுத்தப்பட்டு அவனால் உணர்த்தப்பட்டுதான் உணர்துன்னு சொல்றீங்களே. அப்ப சிவமும் அது மாதிரி சித்தப்பொருள் தானே. அப்ப அந்த சிவத்தையும் செலுத்துவதற்கு இன்னொரு சித்தப்பொருள் வேண்டும், அந்த சித்தப்பொருளை செலுத்துவதற்கு இன்னொரு சித்தப்பொருள் வேண்டும், வரம்பின்றி ஓடும் என்று நீங்கள் சொன்னீர்கள். அப்படி வரம்பின்றி ஓடாது. என்ன அப்படின்னா ஆன்மாவும் சித்துப்பொருள், சிவமும் சித்துப்பொருள் இல்லையா? ஆன்மா ஆன்மாக்கு ஆன்மாங்கிறது ஒண்ணு இல்லையா? அது சாதி ஒருமையா ஆன்மாங்கிறோம். ஆன்ம வர்க்கம் ஏராளமான ஆன்மாக்கள், எண்ணற்ற ஆன்மாக்கள் இருக்குங்க. இந்த ஆன்மாக்கள் தான் சித்துப்பொருள் தான். தமக்கு ஒரு முதலை உடைய சித்துப்பொருள் சிவபெருமான் சித்துப்பொருள், தனக்கு ஒரு முதல் இல்லாத சித்துப்பொருள், தமக்கு ஒரு முதல் உடைய சித்துப்பொருள் தான் அந்த முதல்வன் உணர்த்த உணரும். தனக்கு ஒரு முதல் இல்லாத தனி முதல்வன், யாரும் உணர்த்த வேண்டிய தேவை இல்லாதவன் தானே உணர்வான். ஆன்மாவை முதல்வன் செலுத்தினா முதல்வனுக்கும் அது மாதிரியே ஆன்மா மாதிரியே ஒரு நிலைமை ஏற்பட்டோம்னு அஞ்சு நீங்கள் சொல்கின்ற அவரை சிவபக்தர்கள் தான். நீ சொல்கிற அவரை சைவன் தான். என்னன்னா ஆன்மாவுக்குரிய நிலைமை சிவத்துக்கும் வந்துருமோனு அஞ்சுதான். அஞ்ச வேண்டியது இல்லைப்பா. தமக்கென்று ஒரு தலைவனை உடைய சித்துப்பொருள் தான் அந்த தலைவன் உணர்த்தி உணரணும். சிவபெருமான் தனக்கென்று ஒரு தலைவன் இல்லாத சித்துப்பொருள். சிவமும் ஆன்மாவும் சித்தனவனே எல்லா வகையிலும் ஒண்ணுன்னு சொல்ற அவன் தனக்கென்று முதலன் இல்லாதவன். இதை எப்படி ஏற்றுக்கொள்வது? இது உங்க கருத்தா இருக்கலாம், சித்தாந்த தேவ கருத்தா இருக்கலாம். இதை நாங்க எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நாங்க ஏற்றுக்கொள்ளபடி இதை சொல்ல வேண்டாமா? நீ எதை சொல்லிப்பா மறுக்கிற மையினா? பொறிகளா ஆன்மா செலுத்த வேண்டியதானதை நீ பரிபூர்ணமா ஒத்துக்கிற. சாந்தியன் மாதிரி அந்த விஷயத்துல நீ வந்து முரண்பட்டு இருக்கலாம், இடம் பிடிக்கல. பொறிகள்லாம் ஜடம், அதனால அது ஆன்மா செலுத்திதான் அதை அறியுங்கிற. ஆனா ஆன்மா சித்தா இருக்கே அதை எப்படி முதல்வன் செலுத்துறான்னு சரியா அதான் நீ பாக்குற. அப்ப நீ எதை மெயினா பிடிச்சுக்கிறா? பொறிகள் ஜடம், ஆன்மா சித்து, இந்த வேறுபாடை நீ பாக்குற. பொறிகளுக்கும் ஆன்மாவுக்கும் உள்ள வேறுபாட்டை நீ வந்து ரொம்ப முக்கியமா நீ பாக்குற. பொறிகளுக்கும் ஆன்மாவுக்குள்ள வேறுபாட்டை பாக்குறிய, பொறிகளுக்கும் ஆன்மாவுக்குள்ள ஒற்றுமை ஒண்ணு இருக்கு, அந்த ஒற்றுமையை பார்க்காம இருக்கிறே பாருங்க. ஆசிரியர் மெய்கண்ட என்ன ஒற்றுமை? பொறிகளுக்கும் ஆன்மாவுக்கும் என்ன ஒற்றுமை? பொறிகள் ஜடம், ஆன்மா சித்து, இது பெரிய வேறுபாடு அல்லவா? வேறுபாட்டை மறுக்கவில்லை உண்மைதான், ஆனா ஒரு ஒற்றுமை இருக்கிறது, அதை கவனிக்க தவறிவிட்டாய் என்று ஆசிரியர் மெய்கண்டா அவர்களுக்கு அறிவுறுத்தினார். என்ன அப்படின்னா, சித்தாகவும் சடமாகவும் இருக்கின்ற வேறுபாடு ஆன்மாவுக்கும் பொறிகளுக்கும் உண்டு. ஆனால் தன்மையும் அறியாமல், தம்மை செலுத்துகின்ற பொருளையும் அறியாமல் இருப்பதிலே பொறிகளும் ஆன்மாவும் ஒற்றுமை உடையவை. பொறிகளும் தம்மை அறியவில்லை, ஆன்மாவும் தன்னை ஆன்மான் அறியல. நான் ஒரு ஆளுன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு சுயநிலை விழுந்து போயா இருக்கிறேன்னு என்ன மாதிரி உள்ளவன் கேட்பான். நான் என்ன நினைச்சுட்டு இருக்கிறேன், இந்த உடம்பைத்தான் நான் என்று நினைப்பேன், இந்த உடம்பைத்தான் நான் எப்படி இருக்கிறேன், படுத்துட்டனா மெழுதிட்டனா கருத்துட்டனா, இப்படி உடலின் தன்மையெல்லாம் எனக்கு ஏற்றி பேசுறேன்னா அந்த உடலையும் நான் நினைச்சுட்டு இருக்கேன். இல்லையா, பிறவையும் அந்தந்த உடலும் நினைக்கிறேன். நான் ஆன்மான்னு என்ன உணர்ந்தனா என்ன உணராம இருக்கிறேனே, தன்னை உணரவில்லை, பொறிகளும் தன்னை உணரவில்லை, ஆன்மாவும் தன்னை ஆன்மானு உணரவில்லை. இந்த ஒற்றுமை பொறிகளுக்கும் ஆன்மாவும் இருக்கிறதா செய்யுது. எனவே இவ் ஆன்மா தன்னால் செலுத்தப்படும் இந்திரியங்களைப் போல அந்த இந்திரியங்கள் அந்த பொறிகள் எப்படி தம்மையா இந்த பொறியின்னு அறியாம இருக்குதோ, அது மாதிரி ஆன்மாவும் தன்னை ஆன்மான்னு அறியாம இருக்குது. இந்த அறியாமையில பொறிகளோடு ஒற்றுமை கொண்டுதான் ஆன்மா இருக்கிறது. எனவே பொறிகள் வந்து எப்படி தமக்கு முதலாக ஆன்மாவை உடையனவோ, அதுபோல ஆன்மாவும் தனக்கு முதலாக சிவபெருமானை உடையது. என பொறிகளைப் போலவே அது தன்னை அறியாமல் இருக்கிறது. பொறிகளுக்கு ஒரு நாள் அறிவிக்க முடியாது, கண்ணே நீ இவ்வளவு காலம் நீ நாம தான் கண்ணுன்னு தெரியாம இருக்கிறே, தெரிஞ்சுக்கோ நீ தான் கண்ணுன்னு சிவபெருமானை வந்து அறிவிச்சாலும் கண்ணு உணராது, ஏன்னா அது ஜடம். ஆனா ஆன்மா இப்போ ஆன்மாக்களை நாம இப்ப நினைக்கலாம், நம்ம தெரியாம இருக்கலாம், நம்ம ஆன்மான்னு இப்ப இன்னை வரைக்கும் நம்ம தெரியாம இருக்கலாம். ஆனா எதிர்காலத்தில் சிவபெருமான் குருவாக வந்து உணர்த்தும் போது நாம ஆன்மான் அப்ப உணர்ந்துருவோம். இப்ப அனுமான அளவினால மூன்றாம் நாளத்தை உணர்ந்துட்டோம் நம்ம ஆன்மான்னு. அனுபவத்தை உணரும் போது அவர் ஞான குருவா வந்து உணர்த்தும் போது உணர்ந்துருவோம், எதிர்காலத்தில் உணர்வோம். அதுதான் அங்க பொறி ஜடமா இருக்கிறதுக்கும் ஆன்மா சித்தா இருக்கிறது வேறுபாடு. அதுதான் அது ஜடம் ஒருபோதும் தன்னை உணரப்போவது இல்லை, அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா நாம இப்போதைக்கு அந்த பொறி மாதிரி தான் இருக்கிறோம். எப்போ நம்ம ஆன்மான் உணர்றோம், எப்பவும் நம்ம முயற்சியான உணரப்போறது இல்ல, அது சிவபெருமான் உணர்த்தினாலும் உணர்றோம். அப்போ அவன் உணர்த்தினாதான் உணர்றோம். அப்ப அவன் நமக்கு முதல்வன்கிற ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அவனும் சித்து நானும் சித்து, அவன் ஒண்ணும் என்ன செலுத்த வேண்டான்னு பேசினா எப்படி சரியா வரும் இல்லையா? ஆகவே நாம நம்ம நம்ம உணராம தானே இருக்கிறோம். ஆன்மான் எங்க உணர்ந்திருக்கிறோம், அந்த பொறிகள் எப்படி தன்னை பொறின்னு உணரலையோ, அது மாதிரி நாமளும் நம்ம ஆன்மான் உணரலையே. தன்னால் செலுத்தப்படும் இந்திரியங்கள் போல தானும் தன்னை உணராது நிற்கலாம் இல்லையா? அறிந்திடும் தன்னையும் தான் அறியாமையானும், தானே அறிந்திடும் அறிவன் என்றாம், அறிவிற்கு அறிவன் என்றே. ஆன்மா தானே அறியும் பொருள்னா அது முதல்ல தன்னை அறியணும், தான் ஆன்மான்னு உள்ளபடி அறியணும். தன்னை ஆன்மான்னு அறியாதது மட்டுமல்ல, தான் அல்லாத உடம்பை தான் அறிஞ்சிருக்கு. எக்ஸாம்லாம் சில எக்ஸாம்லாம் நெகட்டிவ் மார்க்னு வச்சிருப்பாங்க, நெகட்டிவ் மார்க். அது என்ன அப்படின்னா, நெகட்டிவ் மார்க் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட அது கொஞ்சம் அகதியா இருக்கணும். நல்லா விடை தெரிஞ்ச கொஸ்டினுக்கு மட்டும்தான் ஆன்சர் பண்ணணும். விடை தெரியலையா, நாலு சாய்ஸ் இருக்கு, ஏதாவது ஒன்று போடணும் போட்டுடலாம் இல்லையா? அதுல சில சமயம் அதிர்ஷ்டப்படி சரியாகவும் ஆயிடுது இல்லையா? அதை தவிர்ப்பதற்கு தான் ரொம்ப உயர் பதவிகளுக்கு நடத்தக்கூடிய தேர்வுகள் என்ன பண்ணுவாங்கன்னா, உண்மையிலேயே படிச்சு நாளில் ஒன்றா தேர்ந்தெடுக்கணும். சும்மா போ எழுதினா ஒரு அதிர்ஷ்டத்தினால அவனுக்கு ஒரு மார்க்கும் கிடைக்கக்கூடாது. அதனால தவறான விடையை தேர்ந்தெடுத்தா ஒரு மார்க் மைனஸ். பத்து கேள்வி சரியா ஆன்சர் பண்ணியிருப்பான், பதினோராவது கேள்வி தவறான மார்க் பண்ணிட்டான். ஏற்கனவே பத்து மார்க் வாங்கியிருக்காங்கல்ல, இந்த கேள்விக்கு மார்க் கிடையாதுன்னு மட்டும் இல்ல, ஏற்கனவே வாங்கினா பத்து மார்க்ல ஒண்ணு போயிடும். அப்ப நல்லா தெரிஞ்சிருந்தாலும் ஆன்சர் பண்ண முடியும். எப்ப நல்லா தெரியும், நல்லா படிச்சிருந்தாலும் நல்லா தெரியும். அந்த மாதிரி சில தேர்வு நடத்துவாங்க, அதுல ஒரு நெகட்டிவ் மார்க்னு வச்சிருப்பாங்க. இப்ப பொறிகள் கரணங்களுக்குலாம் ஜீரோ மார்க், ஏன்னா அவை ஜடம், தம்மை அறிவதில்லை, அது ஜீரோ. நாம சித்து பொருள் பெருமையா நினைச்சிட்டு இருக்கிறோம். நாம அவையாவது தம்மை அறியாமல் இருக்கின்றன. ஆன்மாவாகி நாம அல்லாத அந்த பொறிகரணங்களின் கூட்டமான உடம்பையே நாம நினைச்சிருக்கிறோம். பொறிகரண கூட்டம் வேறு, நாம் வேறு. பொறிகரணம் தம்மை பொறிகள் அறியவில்லை, பரவாயில்ல, ஜடம் பாவம், அதுக்கு முடியாது. நாம அறிவு பொருளா இருந்துட்டு தான் அல்லாத உடம்பை தான நினைக்கிறோம். அப்ப இது பிழையான கருத்து அல்லவா இல்லையா? நாம நெகட்டிவ் மார்க் வாங்கிட்டு இருக்கிறோம். பொறிகள் சிவம் அர்த்தம், பொறிகளை விட தாழ்ந்த நிலையில். ஆகவே இந்த பொறிகள் எப்படி தம்மை பொறின்னு உணரலையோ, அது மாதிரி ஆன்மாவோ தன்னை ஆன்மானு உணரல. ஆனா எனக்கு தன் உணர்வு இருக்கேன்னா, இந்த உடம்ப நீனு நினைச்சிட்டு இருக்கிற அது ஆன்மாவை உணர்ந்ததா எப்படி ஆகும்? ஒன்னு ஆன்மான நீ உணரல, பொறி தன்னை பொறின்னு உணரல, ஆன்மாவாகி நீயும் உன்னை ஆன்மானு உணரல. அந்த ஒற்றுமை உனக்கும் பொறிக்கும் உண்டு. எனவே இந்த பொறிகளுக்கு முதலாக நீ இருப்பது மாதிரி உனக்கு முதலாக சிவம் உண்டு. பொறிகள் எப்படி நீ செலுத்தினால்தான் அறியுமோ, அது மாதிரி நீயும் அந்த சிவன் செலுத்தினால்தான் அறிவாய். நீ யாரும் அறிய முடியாது. தானும் தன்னை உணராது நிற்கலாம். ஆன்மாவும் பொறிகள் தன்னை உணராமல் இருப்பது போல ஆன்மாவும் தன்னை உணராமல் நிற்கலாம். சில இடங்கள்ல சிவஞான சுவாமிகள் உரை எழுதும் போது சில இடங்கள்ல மேற்கோள் ஏது உதாரணம் ரொம்ப எல்லாத்துக்கும் ஒன்று விடாம உரை எழுதிட்டாங்க. சில மேற்கோள்களுக்கு சில ஏதுகளுக்கு இதன் பொருள் வெளிப்படை என்று எழுதி விடுவார். நான் ஒண்ணும் உரை சொல்லி விளக்க வேண்டியதில்லை, நீங்க படிச்சா உங்களுக்கே விளங்கும். வெளிப்படையா இதன் பொருள் வெளிப்படை என்று எழுதி விடுவார். அது மாதிரி இந்த ஏதுக்கும் இதன் பொருள் வெளிப்படை என்று எழுதிவிட்டாங்க. திருவாவூர்தனை ஆதினத்தில் 16வது குருமகா சன்னியாசம் அவர்கள் மேலகரம் சுப்பிரமணியம் செய்வார்கள். எதிர்காலத்துல சுவாமி நினைச்சிருக்காங்க இதன் பொருள் வெளிப்படையும், எதிர்காலத்துல இதை புரிஞ்சுக்க முடியாதபடியும் இருப்பாங்க. நாம அந்த வெளிப்படையின் எழுதுற இடங்களுக்கு மட்டும் நாம விளக்கம் எழுதி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் பாருங்க புதிய உரை எழுதல, சிவஞான சுவாமி உரை இருக்கு, அதே அதைத்தான் எல்லாரும் படிக்கணும் இல்லையா. நம்முடைய புலமை காட்டி நாம ஒண்ணு எழுத வேண்டாம், நாமளே அந்த உரையை படிச்சுதான் தெரிஞ்சுக்கிட்டோம். சிறந்த உரைகள் உள்ள நூல்களுக்கு அந்த உரைக்கு தான் விளக்கம் தரணும் ஒழிய இன்னொரு உரை எழுதப்பட வேண்டியதில்லை. மேலகர சுப்பிரமணிய தேசிகர் 16வது குருமாசன் நினைத்தால் தாமே சிவஞானத்துக்கு ஒரு உரை எழுதியிருக்கலாம் இல்லையா. அவர்கள் அந்த அளவுதலே ஆனந்தாழ்பட்டவர்களா என்றால் ஆதீன மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களை தெரியாதவர்கள் இருக்க முடியாது இல்லையா. அவர் ஏதோ புலவர் என்று மட்டுமல்ல, அவர் எப்படிப்பட்ட பெரும் புலவர் மகாவித்வான்னா அமைதியே மகாவித்வான், அவருக்கு இணையா யாரும் கிடையாது. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் இந்தியான்னு போட்டு வெளிநாட்டிலிருந்து ஒரு லெட்டர் போட்டாலும் அவர்கள் அவர் கைக்கு கிடைச்சிருக்குது. தமிழ்நாடு கூட போடல, மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் இந்தியான்னு இங்கிலீஷ்ல எழுதி போஸ்ட் பண்ணிட்டாங்க. நேர அவர் வேண்டி கொண்டு உலகம் முழுக்க பரவியுள்ள ஒரு புலமை வாய்ந்தவர், பெரும் புலமையாளர். அவர் மாணவர் தான் ஊவேசா அப்படின்னா பாருங்களேன், ஊவேசான்னா அவர் நம்ம பழந்தவர் இலக்கியங்களை எல்லாம் வேப்ப சோடியிலிருந்து எடுத்து அச்சில் பதிப்பித்தார். அந்த அளவு தான் அவருக்கு தெரியும் எப்படி பதிப்பித்தார். நச்சினார்க்கினியர் உரை, நச்சினார்க்கினியர் போன்ற பழம்பெரும் உரையாசிரியர் உரை அப்படியே பதிப்பித்தார். இவர் நினைச்சா உரை எழுதியிருக்கலாம், ஆனா அந்த உரை பயிலப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோட அந்த உரையோட பதிப்பிச்சார். ஆனா கீழே குறிப்புகள் குறிப்புரை இவர் எழுதுல பத்து பாட்டு பதிப்பிச்சார். திருமுருகன் ஆற்றுப்படை, புறநகர் ஆற்றுப்படை இப்படி 10 நூல்கள் இருக்கு இல்லையா. உதாரணமா திருமுருகன் ஆற்றுப்படை பதிப்பிச்சா நச்சினார்க்கினிய உரை பதிப்பிச்சாருன்னா திருமுருகன் ஆற்றுப்படையில நிறைய அடிகள் இருக்கின்றன, பெரிய பாட்டு இல்லையா. ஒவ்வொரு அடியிலையும் இந்த அடியில இந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. இந்த அடி தொல்காப்பிய உரையில இந்த சூத்திரத்துல மேற்கோளாக காட்டப்பட்டிருக்கிறது, நச்சினார்க்கினிய உரையிலே மேற்கோளாக காட்டப்பட்டுள்ளது. எதுக்காக மேற்கோளாக காட்டப்பட்டுள்ளது, இந்த கருத்தை விளக்குவதற்காக இந்த அடி அந்த நூல மேற்கோளாக காட்டப்பட்டிருக்கு. அடுத்த அடிக்கு வராது, இந்த அடியை போலவே இதையே கழுவி ஒரு அடி சிலப்பதிகாரத்தில் இப்படி இடம்பெற்றுள்ளது. அடுத்த அடி அந்த அடி வந்து இந்த நூலில் இந்த கருத்தை சொல்வதற்காக விளக்கப்படுதுன்னு ஒவ்வொரு அடிக்கும் மேற்கோள் காட்ட 500 அடி 600 அடி 800 அடி கொண்ட பாட்டுகள் இருக்கு. 10 பாட்டுல அடிக்கு அடி மேற்கோள் காட்டுற ஒரு அடியை பார்க்கும்போது அதே அது எந்த நூல மேற்கோள காட்டப்பட்டிருக்கு. இது இலக்கியம் தொல்காப்பியம் இலக்கணம், அந்த மேற்கோள் வருது, அது நச்சினார்க்கினியர் உரையில வருது, சேனாவரியர் உரையில வருது, இளம்பூரணர் உரையில வருது, வெவ்வேறு உரையாசிரியர்கள் இருந்து இதையே தழுவி இந்த நிலையை தழுவி இன்னொரு இலக்கியத்தில் வருது என்று இப்படியெல்லாம் மேற்கோள் அடிக்கடி யார் ஊவேசா ஏதோ அச்சில பதிப்பிச்சார்னு மட்டுமில்லை அதையெல்லாம் வைத்துக் கொண்டே ஒரு பேரறிஞராக ஆகிவிடலாம். ஊவேசாவுடைய பதிப்புகளை படித்தாலே இந்த கருத்துக்களை பேசுவோர் எடுத்து சொல்லலாமே. இதே 10 பாட்டில் இந்த அடி அந்த இலக்கணத்தில் மேற்கோள் காட்டப்பட்டிருக்கேன்னா நீ என்ன நினைப்பீங்க, எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பேரை படிச்சு கருத்து குதிச்சுக்கிறான்னு என்ன நினைப்பீங்க. ஆனா அங்க குறிப்புரையில ஊவேசா பாடுபட்டு அங்க குறிப்புரை தந்திருக்கிறார். அப்ப ஊவேசா இப்படி தமிழை வந்து எடுத்தண்ணி படித்தவரா இருக்கிறாருன்னா அப்ப அவர் ஆசிரியராகிய மகவத்வான் எழுதிப்பார் இல்லையா. ஆதீனத்தில் இருந்து கொண்டு புராணங்கள் திருமுறைகள் எல்லாம் பாடம் சொல்லி வந்திருக்கிறார் மாணவர்களுக்கு. அதுல பாடம் கேட்டவர் தான் ஊவேசா. ஆதினத்திலும் படம் எழுதியிருக்கிறார், மயிலாடு துறையிலும் படம் எழுதியிருக்கிறார். அப்படிப்பட்ட பெரும் புலமை வாய்ந்த ஊவேசாவையும் உருவாக்கிய மகாவித்வான் மீனாட்சி பிள்ளை அவர்கள் வந்து புராணங்களை பாடம் நடத்தியிருக்கிறார், திருமொழிகளை பாடம் நடத்திருக்கிறார், எத்தனையோ இலக்கியங்களை பாடம் எழுதியிருக்கிறார், இலக்கணங்கள் பாடம் எழுதியிருக்கிறார். ஆனால் சித்தாந்த சாத்திரங்களாகி சிவஞான போதும் சிவஞான சித்தியாரை சிவஞான சுவாமிகள் உரை மூலமாக 16வது சன்னிதானம் அவர்களிடம் பாடம் கேட்டிருக்கிறார். அப்போ 16வது சன்னிதானம் மகாவித்வானுக்கும் சித்தாந்த ஆசிரியராக இருந்திருக்கிறார்கள். அப்ப அவர்கள் நினைச்சா அவர் உரை எழுதியிருக்க முடியாதா, ஆனா சிவஞான சுவாமிகள் எந்த இடத்துல வெளிப்படைன்னு விடுத்தார்களோ அந்த இடத்துல எழுதினார்கள். சில நூல்களை சில உரைகள் மூலம் படித்தால்தான் நமக்கு அந்த முழுமையான தெளிவு கிடைக்கும்.